நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். தென்னகத்து சினிமாவின் பெண் ஆளுமைகளில் தவிர்க்க முடியாதவர் நடிகை பி. பானுமதி அவர்கள். அவரின் நூற்றாண்டு பிறந்த நாள் கொண்டாட்ட இந்த வேளையில் அவர் குறித்த விவரணத்தை முன்வைக்கின்றார் பத்திரிகையாளர் சுந்தரதாஸ் அவர்கள். ஒலிக்கும் குரல்கள் சுந்தரதாஸ் மற்றும் கர்ணன், தயாரிப்பு ரைசல்.
அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான். அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான். அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான்.
இந்த குரலை கேட்டவுடனேயே இது யாருடைய குரல் என்பதை சொல்லாமலே புரிந்து கொள்வீர்கள். தென்னிந்திய திரையுலகம் என்றாலே அது ஆணாதிக்கம் நிறைந்தது என்ற அபிப்பிராயம் இன்றும் நிலவி வருகிறது. ஆனால் அந்த அபிப்பிராயத்தை தகர்க்கும் விதமாக சில பெண்களின் ஆதிக்கம் அங்கு நிலைநாட்டப்பட்டும் வந்துள்ளது. அப்படி நிலைநாட்டியவர்களில் முதன்மையானவர் நூற்றாண்டு நாயகியான பி. பானுமதி.
அன்றைய மதராஸ் ராஜதானியில், இன்றைய ஆந்திர பிரதேசத்தில் ஓங்கோல் நகரில் பிறந்தவர் இந்த சகலகலாவல்லி. 1925 செப்டம்பர் 7 பிறந்த பானுமதிக்கு இசை மீது ஆர்வம் ஏற்பட காரணமானவர் அவரின் தந்தை பொம்மராஜு வெங்கட சுப்பையா. காரணம், அவரே ஒரு இசைவாணராக திகழ்ந்தார். அது அவரின் மகளையும் பற்றி கொண்டது.
தனது 13 இரண்டாவது கதாநாயக படத்தில் நடித்து தியாகராஜ கீர்த்தனை ஒன்றையும் பாடினார் பானுமதி. திரையுலகில் பிரபலமாகிக் கொண்டிருந்த அவருக்கு 18 துணை இயக்குனர் ராமகிருஷ்ணாவுடன் காதல் ஏற்பட்டு ஒரு நிபந்தனையுடன் கல்யாணமும் நடந்தேறியது. கல்யாணத்துக்கு பிறகு படங்களில் நடிக்கக்கூடாது என்பதே துணை இயக்குனர் தன் துணைவிக்கு போட்ட கண்டிஷன். பானுமதியும் அதற்கு இணங்கியே கழுத்தை நீட்டினார். ஆனால் விதி வேறு விதத்தில் வந்து ஊடுருவியது. பிரபல தெலுங்கு டைரக்டர் பி. என். ரெட்டி தான் தயாரிக்கும் ஸ்வர்க்கசீமா படத்தில் பானுமதி தான் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்தார். இறுதியில் கட்டிய கணவன் விட்டு கொடுக்க பானுமதியின் திரைப்பயணம் சிறகடித்து பறக்கலானது. இந்த படத்தில் அவர் பாடிய ஓ பௌரமா என்ற புறா பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவி பானுமதியின் குரலுக்கும் நடிப்புக்கும் மவுசை உண்டாக்கி கொடுத்தது. அவரின் திரைப்பயணமும் தொடர இது காரணமானது.
ஆயிரத்தி 1948 எம் கே தியாகராஜ பாகவதர் நடித்து தயாரித்த ராஜமுக்தியில் பானுமதி நடித்து தமிழ் சினிமாவில் தனது இருப்பை தக்க வைத்துக் கொண்டார். அதே ஆண்டு வெளிவந்த எஸ்எஸ் வாசனின் அபூர்வ சகோதரர்கள், அதன் ஹிந்தி பதிப்பான நிஷான், இரண்டும் பானுமதிக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது. நட்சத்திர அந்தஸ்து உயரவே ஸ்டுடியோ அதிபராகவும் பட தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார் பானுமதி. அவர் கணவருக்கும் டைரக்டர் ப்ரமோஷன் கிட்ட லைலா மஜ்னு படம் உருவாகி ஹிட்டடித்தது. தனது மகன் பரணி பேரில் பட கம்பெனியையும் ஸ்டுடியோவையும் அமைத்து கொண்டார் பானுமதி.
1950 அறிஞர் அண்ணா அழுதி கலைவாணர் என். எஸ். கிருஷ்ணன் நடித்த நல்ல தம்பி படத்தில் நடித்ததன் மூலம் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்களின் மனம் கவர நாயகியானார் பானுமதி. இதன் காரணமாக அண்ணா கருணாநிதி சம்பந்தப்பட்ட படங்களான மலைக்கல்லன், ரங்குன் ராதா, காஞ்சி தலைவன் போன்ற படங்களில் பானுமதி நடிக்கும் சூழல் உருவானது.
பாகவதருடன் ராஜமுக்தி, பி. யு. சின்னப்பாவுடன் ரத்னகுமார், எம். கே. ராதாவுடன் அபூர்வ சகோதரர்கள் படங்களில் பானுமதி நடித்த போதும் தமிழில் அவருக்கு கிடைத்த ஜோடி பொருத்தம் எம்ஜிஆர் தான். இதனை பானுமதி உணர்ந்தாரோ என்னவோ எம்ஜிஆர் மிகச்சரியாக புரிந்து வைத்திருந்தார். பக்ஷி ராஜாவின் மலைக்கல்லன் படத்தில் இணைந்து நடித்த அப்படம் வெற்றி பெற பெருவெற்றிக்கு எம்ஜிஆருக்கு இந்த உண்மையை உணர்த்தியது. தொடர்ந்து வந்த மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம், முதல் கலர் படமான அலிபாபாவும் 40 நாடோடி மன்னன் ஆகிய படங்கள் சூப்பர் டூப்பர் வெற்றி கண்டன. ஒரே ஜோடி தொடர்ந்து 5 படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்து அந்த 5 வெற்றியடைந்தது இன்று வரை வேறு எந்த திரை ஜோடியாலும் சாதிக்க முடியாத வரலாற்று சாதனையாக திகழ்கிறது.
அதே சமயம் சிவாஜியுடன் பானுமதி சேர்ந்து நடித்த கல்வனின் காதலி, மக்களை பெற்ற மகராசி, அம்பிகாபதி, ரங்குன் ராதா, மணமகன் தேவை போன்ற படங்கள் சான் ஏறினால் முழம் சறுக்கும் என்பது போல் அமைந்தன. இந்த படங்களில் சிவாஜி பானுமதி நடிப்பு அற்புதமான போதும் மக்களை பெற்ற மகராசி மட்டுமே வெற்றி இலக்கை தொட்டது.
உனக்கு தெரியுமா ரங்கா, உங்க அப்பாவோட கேஸ் ஜெயிச்சு போச்சு.
அப்படியா? பரவாயில்ல, இனியாவது தங்க என் மேல பொறாமைப்படாம இருப்பா.
நீ ஒண்ணு பொறாமையாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் நீயா கற்பனை பண்ணிக்கிறது
அப்படின்னு தங்க உங்ககிட்ட சொன்னால?
நான் என்ன அவ கூட போய் பேசிக்கிட்டா இருக்கிற, அவ வந்து என்கிட்ட சொல்றதுக்கு?
அக்கா புருஷன் கிட்ட அவ வந்து பேசுவாளாக்கும். குழந்தையாளிடம் பேசுறமே நமக்கு தான் கூச்சம் இல்லைன்னு அவளுக்குமா இருக்காது.
நீ என்ன, நீ என்னமோ நான் போய் அவ கூட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி, நீ பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி பேசுற. அது ஆமா, அந்த பையன் முனிய வந்தானா இங்க?
ஏன், என்ன விஷயம் அவனை தேடுறீங்க? உங்க பின்னாலதான் பழக்கூட எடுத்துக்கிட்டு வந்தானே.
அது ரங்கா, அது என்ன ஆகி போச்சுனாக்க, நம்ம தங்கத்துக்கு மாம்பழம்னா ரொம்ப பிரியம் இல்ல, மாம்பழம்னா அதனால சும்மா இருக்கட்டுமேன்னு ஒரு கூட வாங்கி அடிச்சு, அவ்வளவுதான். அது
தங்கத்துக்கு எதே அது இஷ்டங்கிற ஆராய்ச்சியில அதிகமா ஈடுபட்டுட்டீங்க போல இருக்கு.
அக்கா புருஷன்லாம் இந்த அக்கறை கூட இல்லாமையா போயிடும். அது அந்த பையகிட்டதான் கொடுத்து அனுப்பிச்சேன், நானும் நேர்ல பாக்கல
அவளை. அப்படியா? ஐயோப்பா, ஏன் அவ்வளவு கஷ்டம்? இப்போ ஓடி போய் பாத்துட்டு வாங்கல.
அது
எம்ஜிஆரின் சொந்த படமான நாடோடி மன்னன் படஷூட்டிங்கில் எம்ஜிஆரின் டைரக்ட் செய்யும் முறையை அவர் விமர்சனம் செய்ய பாதி படத்தில் அவர் பாத்திரம் சாகடிக்கப்பட்டது. மிஸ்ஸியம்மா படத்தில் நடிக்கும் போது கதாசிரியர் சக்கரபாணியோடு ஏற்பட்ட மோதலால் படத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதில் சாவித்ரி நடித்து அப்படம் அவருக்கு புகழை வாங்கி தந்தது. ஆனாலும் இவை எதுவும் பானுமதியின் இயல்பை மாற்றவில்லை, அவர் தன்பாணியிலேயே தொடர்ந்தார்.
அன்றிருந்த எல்லா பெரிய பட நிறுவனங்களும் தயாரித்த படங்களில் பானுமதி நடித்துள்ளார். இயல்பாக தன் பாணியில் வசனம் பேசி ஓரளவு அலட்சியமாக நடிக்கும் அவரின் நடிப்பு ரசிகர்களின் வரவேற்பை பெற்றது.
எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி போன்றோருக்கு சீனியர் பானுமதி. கண்டிப்பு, அதிகாரம், ஆணவம், தன்னை முன்னிலைப்படுத்தும் நிலைப்பாடு என்று பலவித கலவிகளின் கூட்டாகவே அவர் திகழ்ந்தார். திரையுலகிற்கு புதிதாய் அடியெடுத்து வைத்த கண்ணதாசன், ஆரூர்தாஸ், காரைக்குடி நாராயணன் கூட ஆரம்பத்தில் அவரின் ஏளன பார்வைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள்.
ஆனாலும் புதிதாய் வந்த ஒருவரை மட்டும் பானுமதி மதித்து பாராட்டினர். அவர்தான் இளம் இசையமைப்பாளரான சி ஆர் சுப்பராமன். சமவயதான சுப்பராமனின் வல்லமை மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை இருவரிடையே ஓர் அந்யோன்யத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் அன்றிருந்த ஜி ராமநாதன், எஸ் எம் சுப்பையா நாயுடு, எஸ் வி வெங்கட்ராமன் ஆகியோரை தவிர்த்து தன் சொந்த படங்களான லைலா மஜ்னு, காதல் ஆகிய படங்களுக்கு சுப்பராமனையே இசையமைக்க வைத்தார் பானுமதி. அன்றைய சினிமா கிசு கிசுக்களில் அறிஞர் அண்ணாவுடன் பானுமதி இணைத்து பேசப்பட்டார். ஆனாலும் நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவர் படிதாண்டா பத்தினியும் அல்ல என்று கூறி அண்ணா அந்த விவகாரத்தை கடந்து சென்று விட்டார்.
தெலுங்கில் ஏ நாகேஸ்வர ராவ் பானுமதி இணை நல்ல வரவேற்பை பெற்றது. என் டி ராமராவுடன் நடித்த படங்களும் ரசிகர்களை கவர்ந்தன. படம் பூராவும் தன்னுடைய பாத்திரம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டினார். ரங்குன் ராதாவில் கணவனுக்கு அடங்கிய அப்பாவி பெண்ணாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர். பின்னர் பூவும் பொட்டும் படத்தில் நாகரிக மோகம் கொண்ட இளம் பெண்ணாக அல்ல, தாயாக கணவனுக்கு அடங்காதவராகவும் நடித்து தன் திறனை வெளிப்படுத்தி இருந்தார் பானுமதி.
ஆமா, கல்யாணத்துக்கு முன்னே நீங்க என்கிட்ட வந்து,
கல்யாணி நான் உன்னுடைய ரசிகன், உன் பாட்டுமே எனக்கு உயிர், நீ தினமும் கச்சேரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், உன் சங்கீத கலைக்கு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். இப்படி எல்லாம் சத்தியம் பண்ணீங்களே?
சத்தியம் அது எனக்கு சக்கரை பொங்கல், அதை நான் அப்படியே போட்டு புழிஞ்சிட்டேன்.
ஓஹோ, அப்போ எதிர்ப்பு எனக்கு வெண்பொங்கல் முடிஞ்ச இதையும் முழுங்கிடுங்க.
62 வெளிவந்த அன்னை படம் பானுமதியின் அற்புதமான நடிப்புக்காக பலரின் பாராட்டுதலையும் பெற்றுக்கொண்டது. இந்த படத்தில் தன்னுடைய பாத்திரத்தின் மேன்மை, நடிப்பின் பரிமாணங்கள், ரசிகர்களின் கவனத்தை தன்பால் வைத்துக் கொள்ளல் என்பவற்றுக்காக சில சில்மிஷங்களையும் கூட அவர் செய்ய தவறவில்லை. எம்ஜிஆரின் படங்களில் அவரின் மேலாதிக்கம் எவ்வாறு இருக்குமோ அதேபோல் பானுமதியின் மேலாதிக்கமும் அவர் நடிக்கும் படங்களில் காணப்படும் என்பது அன்றைய வாடிக்கை. ஆனாலும் அவர் நடித்த படங்களில் அவர் செய்த ரோலை அவரை விட வேறு எவராலும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை நிரூபிக்கும் வகையில் அவை அமைந்திருந்தன.
1975 எடுப்பார் கைப்பிள்ளை படத்தில் வக்கீலாக ஜெய்சங்கரின் தாயாக நடித்திருந்தார் பானுமதி. அதேபோல் 10 மாத பந்தம் படத்திலும் அவர் நடிப்பு சிலாகிக்கப்பட்டது. இந்த படங்களில் அவர் சொந்த குரலில் பாடியும் இருந்தார். 90களில் பிரசாந்தின் பாட்டியாக செம்பருத்தி படத்தில் நடித்து அசத்தி இருந்தார். அவர் 13 வயதில் இளம் சிட்டாக திரையுலகில் நுழைந்து இளம் கதாநாயகியாக தாயாக பாட்டியாக நடித்து முழு சுற்றாக தனது திரைப்பயணத்தை பூர்த்தி செய்தார் பானுமதி.
அன்றைய நடிகைகள் நடிப்பு பாடல் என்பனவற்றோடு திருப்தி அடையும் போது பாடகி, நடிகை, இசையமைப்பாளர், கதாசிரியை, நாவலாசிரியை, இயக்குனர், தயாரிப்பாளர், ஸ்டூடியோ அதிபர் என்று ஆல்ரவுண்டராக வலம் வந்து அனைவரையும் வியக்க வைத்தார் பானுமதி.
தென்னகத்து சினிமாவின் முதலாவது லேடி சூப்பர் ஸ்டார் என்று பெயரெடுத்த பானுமதி 24 டிசம்பர் மாதம் 2005 தன் வாழ்க்கை பயணத்தை முடித்து கொண்டார். ஆனாலும் தென்னிந்திய திரையுலகில் முத்திரை பதித்த முதல் 10 நடிகைக்குள் அவரும் ஒருவர் என்பதை திரை வரலாறு என்றுமே நினைவில் வைத்திருக்கும்.
லட்டு 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 மிட்டாய் வேணுமா, லட்டு லட்டு மிட்டாய் வேணுமா, ரவா லாடு பூரியும் வேணுமா, லட்டு லட்டு.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.